அபேதங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு நிதிர் அவ்வியா, அழியாததான நிதி. ஒரு நாளும் பகவான் மாதிரியே அவருடைய நிதியும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களையும் அவரிடத்துல சேர்த்து வச்சிருக்கு. ஆகியால் எல்லாம் அழியாதான ஒரு சுரூபத்தோடு இருக்க அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு சம்பவஹா, பகவான் தான் நித்தியமான ஸ்வரூபம், எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இருந்த போதிலும் அப்பப்பொழுது தன் இச்சையாக உலகத்தில் தோணுகிறார். அதுக்கு தான் நாம் அவதாரம்னு சொல்லணும். பகவானுடைய அவதாரங்கள் மத்ஸ்ய, கூர்ம, வராக அப்படின்னு அநேக, நாரசிம்ம, கச்சபி, இப்படி ராமோ ராமஸ்த ராமஸ்த, கிருஷ்ண கல்கே ஜனார்தனஹான்னு இத்தனை அவதாரங்கள் சொல்கிறோம். இந்த அவதாரங்கள்லாம் பகவான் எதற்காக எடுத்துட்டார், எந்த சமயத்தில் எடுத்துக்கிறார், இவைகள்லாம் பார்க்க. அவதாரங்கள் ஸ்வேச்சையாக எடுத்துக்கிறார், தன் இச்சையாக தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். ஒன்று, அது நம்ம பிறவைக்கும் பகவானுடைய பிறவைக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது, அவருடைய அவதாரத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுது தர்மம் அதர்மம் இந்த ரெண்டும் உலகத்தில் இருக்கோ, அதில் அதர்மம் ஜாஸ்தியாகி தர்மம் குறையிற நிலையில் இருக்கோ, அந்த சமயத்தில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அப்பப்பொழுதும் தர்மத்தை ஒரு சரியான நிலையை கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். தர்மத்தை வெறும் சொன்னால் போகாது, தர்மத்தை அறியணும், தர்மத்தை சொல்லணும், பிறகு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எல்லோரும் சந்தியாவனம் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னால் மட்டும் போகாது, அறிந்து கொண்டால் மட்டும் போகாது, நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணி நாலு பேருக்கு காண்பிக்கணும். அந்த அனுஷ்டானத்தினால்தான் தர்மமானது உண்டாகிறது. ஸோ தர்மம் உண்டாகணுமே ஆனால் அது மனுஷியால் நிச்சயமாக அதை அனுஷ்டானம் பண்ணணும். நல்ல காரியங்களை அனுஷ்டானம் பண்ணணும். இது அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறதுக்காகவே அவர் அப்பப்போ ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். அதே போலயே நல்லவர்களை சகாயம் படுத்துறதுக்கும் துஷ்ட சிக்ஷணத்துக்கும் சிஷ்ட ரட்சணத்துக்கும் அவர் அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்பார். துஷ்டால சாதாரணமாக மற்றவர்கள்னால ஹிம்சை பண்ண முடியாது, ஏன்னா அவள் பலசாலிகளாக இருக்கா. பிறக்கிறப்பவே துஷ்டனாக பிறக்கலை அவன், அவன் கொஞ்ச நாள் சாதாரணமாக இருந்து அதிகமான ஆசையினால் ஏதோ தபாதிகள்லாம் பண்ணி அதனால் அதிக பலத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த ஆசை அதிகமாக இருக்கிறதுனால நல்லோர்களை எல்லோரையும் துன்புறுத்துகிறான். இப்படி தான் துஷ்டாளெலாம் ராவணன் கும்பகர்ணன் இவள்லாம் பரமேஸ்வரத்துக்கு ரொம்ப நாள் தபஸ் பண்ணி வரங்கள்லாம் வாங்கிட்டு அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லாரையும் துன்புறுத்துறதுங்கிற நிலைக்கு வந்துவிட்டான். காசோ பதவியோ அது அதிகமாக என்ன ஆகும்னா தனக்குத்தான் வரணும், மற்றவர்கள் தனக்கு எப்பொழுதுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துறதுங்கிறது சகஜமான நிலை. ஆகையால் இப்படிப்பட்டதான நிலை வந்து அவள் தலைக்கு மேலே போகும்பொழுது அவளை சரிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அவதாரங்கள் எடுக்கிறான். ஆகையால் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம், அப்பொழுது நான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த எடுத்துக்கொள்றதுங்கிறதுக்க எப்படி எடுத்துக்கொள்ளணும் அவர் இஷ்டம், எங்கே எடுத்துக்கொள்ளணும் அவர் இஷ்டம். அதுக்கு முன்னால் மற்ற காரணங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் பிறக்கிறோம், நான் இங்கே தான் பிறக்கணும்னு நமக்கு ஏதாவது சாய்ஸ் உண்டோ? கிடையாது. இப்படி தான் பிறக்கணும்னு நமக்கு ஏதாவது சாய்ஸ் உண்டோ? கிடையாது. பிறந்தாச்சு அவ்வளோதான். பிறந்த பிறகு அதுக்கு எப்படி இருக்கோ நம்மளாக கட்டுப்பட்டு முன்னுக்கு வர வேண்டியதே தவிர அந்த பிறவிங்கிற இடத்துல நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா, நமக்கு பிராரப்த கர்மாவனால இந்த மூணு பதார்த்தங்கள் ஏற்படுது. ஜாதிஹி ஆயுஹு போகா. ஜாதிஹி எங்கே பிறக்கிற இடம், அங்கே ஆயுஷ் எத்தனை நாள் இருக்கணுமோ அவ்வளோ, என்னென்ன சுகங்களோ துக்கங்களோ நீங்கள் அனுபவிக்கணும், இது எல்லாமே ஃபிக்ஸட். இந்த மூணும் ஃபிக்ஸட். ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா, பணக்கார நாத்தில் பிறக்கணுமா ஏழை ஆத்தில் பிறக்கணுமா, கருப்பாக பிறக்கணுமா விழுப்பாக பிறக்கணுமா, நீளமாக பிறக்கணுமா குட்டையாக, எல்லாமே முன்னாலே ஃபிக்ஸட். அதை சயின்ஸில் ஜீன்ஸுங்கிறோம், நாம் பிராரப்த கர்மாங்கிறோம். ரெண்டு விஷயம் ஒன்று தான். பிறக்கிறப்பவே அவனுக்கு என்னென்ன வியாதி வருமோன்னு அவனுடைய ஜீன்ஸ்லேயே இருக்குங்கிறோம், நம்ம பிராரப்த கர்மாவில் இருக்குங்கிறோம். இப்போ விஷயம் ஒன்றும் இல்லை, பேரில் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிராரப்தம் ஜாத்தியா எர்போகா அப்படின்னு யோக சூத்திரம் சொல்கிறது. பிறகு மனுஷனாக பிறக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அவன் என்னமாக பிறக்கணுங்கிறதே முன்னால் தீர்மானமாயிடும். 84 லட்சம் ஜீவராசிகள் உண்டு, யானை நாய் பல்லி இப்படி எல்லாம், அவைகளுக்குள்ள மானிட பெருமைங்கிறது ஒன்று. இதில் நீங்கள் பண்ணியிருந்தான பிராரப்த கர்ம எந்த ஜென்மாவாவதும் கொடுக்கல, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பரமாத்மாவுக்கு தான் தெரியும். பலத்தை கொடுக்குறவர் அவரால் தான் தீர்மானம் பண்ணுவார் இந்த ஜென்மா கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு விதமான சாய்ஸே கிடையாது. பிறவி வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் போகோ இந்த பிறவியான்னு, அதுக்கு முன்னால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பகவானுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு பிராரப்த கர்மா இல்லை, கர்ம சம்பந்தமே இல்லை. அபாதபாப்மா விஜரோ விமிருத்யுர் விஜோகோ விஜிகத்ஸா அபிபாத சத்ய காம சத்ய சங்கல்பா. அவருக்கு புண்ணிய பாபங்களே கிடையாது, ஒட்டவே ஒட்டாது ஒரு இடத்துல. புண்ணிய பாபங்கள் உங்களுக்கு இருக்கிற புண்ணிய பாபங்களுக்கு பலனை அவர் கொடுக்கிறாரே ஒழிய, அவருக்கு என்று புண்ணிய பாபங்கள் இல்லை. அவருக்கு புண்ணிய பாபங்கள் என்ன, அடுத்த பிறவை எப்படி சார் வரும் கேட்கலாமோ இல்லையோ. ஏன்னா பிறவிக்கு காரணம் பாபம் புண்ணிய பாபங்கள், அவைகள் இல்லாமல் எப்படி ஜென்மா வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். மண் இல்லாமல் குடம் வருமா, நூல் இல்லாமல் வேஷ்டி வருமா, காரணம் இல்லாமல் காரியம் எப்படி வந்திருக்கும், பகவானாக இருந்தாலும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னேன்ல. அவர் அதுக்கு தான் சொல்லியிருக்கார், இந்த மாயை அந்த பிரகிருதி முஸ்வாமதிஷ்டாயா, அந்த பிரகிருதியை தான் அதிஷ்டானம் பண்ணிட்டு இந்த சரீரத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்பார். பிரகிருதி கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு அடங்கி இருக்கு. தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்யா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படின்னு அந்த பிரகிருதியை தனக்கு வசமாக வைத்து கொண்டிருக்கிறார். நாம பிரகிருதி வசத்தில் இருக்கோம், அவர் பிரகிருதியை தன் வசத்தில் வைத்து கொண்டிருக்கார். ஆகையால் எப்போ வேணும்னாலும் ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக்கொள்ளலாம், இதுதான் வித்தியாசம். ஸோ நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பிறந்திருக்கோம், ஜென்மா விடுஞ்சிருக்கோம். அவர் எப்படி, நாமெல்லாம் பவர் பவந்தீதி பூதானி, அவர் சம்பவா, தன் இஷ்டமாக தான் பிறக்கலாம். மகாவிஷ்ணு பார்த்தார் எங்கே பிறக்கணும்னு, நாம் ராமனா அவதாரம் பண்ணணும்னு நினைச்சார், எங்கே பிறக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணினார். நம்ம எடுத்துக்கொண்டதான காரியம் என்ன, தர்மங்களை எல்லோருக்கும் நடத்தி காட்டணும், அதுக்காகத்தானே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னார், எந்த இடத்துல பிறந்தால் நல்லதுன்னு யோஜனை பண்ணினார். அப்பொழுது இருக்கிற சந்தர்ப்பத்தில் தசரத மகாராஜுக்கு பிறந்தார். ஏன் அவர் சக்கரவர்த்தி அங்கே தான் பிறக்கணும்னா, அது இல்லை, அது போல் எல்லா அவதாரங்களும் இல்லை. ஜெயிலில் இருக்கக்கூடியதான இவாளுக்கு என்ன பிறந்தார், வசுதேவன் தேவகினா பிறந்தார். ஸோ அவர் இங்கே தான் பிறக்கணும், ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பிறக்கலை. ஒரு பிராமணனா அந்தணராக பிரஜாபதிக்கு பிறந்தார் வாமன அவதாரத்தில், ஒரு தூடுலேருந்து வெளியில் வந்தார் நரசிம்ம அவதாரத்தில். ஆகையால் அவர் பணத்துக்கோ காசுக்கோ பிறக்கலை. ஆனால் என்ன எதற்காக பண்ணார், தசரத மகாராஜாவுக்கு அப்பா இருந்தார், அவர் வயசான காலத்தில் என்ன பண்ணார், காட்டுக்கு போய் தபசுக்கு போயிட்டார், காட்டு தீ பிடிச்சுட்டு கொடுத்து அதனால் அவர் காலமாயிட்டார், காட்டு தீயிலே எரிஞ்சு போயிட்டார். விவகாரம் என்னன்னா தெரியல எப்போ போனார்ன்ட்டு, துர்காலாம் வந்து சொல்ல என்னென்ன டேட்டு தெரியல சார், ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 8 நாள் ஆயிருக்குங்கிறான். கரெக்டாக என்ன தேதின்னு தெரியலன்னா இவர் எப்படி சிரார்த்தாதிகள்லாம் பண்ணுவார், பண்ண முடியலை. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னார், இப்படி ஒரு இக்கட்டு வந்துருந்தே என்ன பண்ணுறது அப்படின்னார். வசிஷ்டர் சொன்னார், அவருக்கெல்லாம் பண்ண வேண்டாம் போன்ட்டார். என்ன சார் இப்படி பண்ணலாமான்னு. அவர் யோகின்னா அவர் யோகத்தினால சரீரத்தை விட்டார். ஸோ அப்படி இருக்கிற நிலைகளுக்கு பண்ணணும்னு ஒரு அவசியம் என்று இது இல்லை. நீங்கள் பண்ணினத்தினால்தான் அவள் ஊர்த்து லோகத்துக்கு போகணும்னு இல்லை. அவர் ரொம்ப பெரிய தபஸ்வி. ஏன்னா இவர் முதல்ல இருந்து இருக்கார் அந்த வம்சத்தில் வாத்தியார், அவ்வளோ பெரிய இருந்த சக்கரவர்த்தி. ஆகிய அவருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டாரான். இருந்தாலும் தசரத மகாராஜா கேட்கல. நாம் அவருக்கு பண்ணுறோமோ இல்லையோ அது வேற, பண்ண வேண்டியதான செயலை நாம் பண்ணி ஆகணும். அதுக்கு பிரயோஜனம் என்ன இருக்குது என்னங்கிறத நம்ம பார்க்கப்படாது. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அப்பா இருக்கார், அவர் கேளமாட்டார், பண்ணி ஆகணும். அவர் என்ன சொல்வார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு இதனால் பிரயோஜனம் உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் வேண்டிய இல்லை. ஆகையால் பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் சொல்லணும்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு யோக திருஷ்டியில் பார்த்து இன்ன தேதியில் காலமாயிட்டான்னு சொல்லி சொன்னதுமே அதற்கு பிறகு கர்ப்பங்கள்ல வகையெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணினார்னு கதை இருக்கு. அதனால் எவ்வளோ அந்த தர்மத்தில் ஒரு ஸ்ரத்த இருந்தார் அவர் விடாமல் பண்ணுவார். நஹிதே ந பதா மரிஷ்யதஸ்தனயாஜித பிண்ட கண்ஷிணா அப்படின்னு. அந்த மார்க்கத்தில் போனவா குழந்தைகள் இதை கொடுக்கணும் என கொடுக்குதான நிர்பந்தம் இல்லை. அவள் இல்லாமலேயே அந்த லோகத்துக்கு போயாச்சு. ஒவ்வொரு மனிதனும் பிராணனை விட்டன பிறகு அவள் புண்ணிய கர்மா பண்ணியிருந்தாளேனால் ஸ்வர்க்க லோகத்துக்கு போகிறான், பாப கர்மா பண்ணியிருந்தா நரக லோகத்துக்கு போகிறான். இந்த புண்ணிய கர்மாக்களே உபாசனைகள் பண்ணியிருந்தாரேனால் ஏதோ ஒரு உபாசனை, சிவ உபாசனை, அம்பாளி உபாசனை, மற்ற உபாசனைகள் பண்ணினா அவ என்ன பண்றான்னா சூரிய மண்டலத்தை பேதனம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போறான். இப்படி போறவாளுக்கு அவளுடைய உபாசனா பலத்தினாலேயே அவ போற, அவளுக்காக அவருது தேகமான கர்மா பண்ற வேண்டியது இல்லை. பண்ண வேண்டியது இல்லைன்னு என்ன அர்த்தம், பண்ணப்படாதுன்னு இல்லை. இவ பண்ணாத போனாலும் அவளுடைய மார்க்கத்துக்கு பிரதிபந்தகம் இல்லைங்கிறதான். இந்த பண்ணினவாளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இவ பண்ணினதனுடைய பிரயோஜனம் இவாளுக்கு வந்து சேர்றது. சாதாரணமாக ஒரு மனுஷன் போயிட்டானே ஆனால் அவனுக்கு அவருதய கர்மா பண்ணினோமே ஆனால் அவன் பாபம் பண்ணியிருந்த போதிலும் இந்த கர்மாவனால் அவன் உத்தனதமான கதி கிடைக்கும். ஆனால் அவன் முதல்லயே புண்ணியம் பண்ணியிருந்து அவனுடைய ஓன் எஃபர்ட்னாலேயே அவனுக்கு போயிருந்ததே ஆனால் இவன் பண்ணினதான கர்மாவானது அவனுக்கும் பிரயோஜனம் உண்டு, இவனுக்கும் பண்ணினவனுக்கும் பிரயோஜனம் உண்டு. யாரையும் பண்ண வேண்டாம்னு சொல்லவே கூடாது. அவசியம் அதெல்லாம் வில்லுல எழுதுறதுக்கு உமக்கு ரைட் இல்லை, அது அல்ட்ரா வைரஸ். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறப்ப நீங்க யார் எழுதணும் எழுதுறது? வேதமானது ஒவ்வொருத்தருக்கும் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா யாரா இருந்தாலும் சொல்றது இல்லை. நம்ம மதத்துல வேதம் தான் வசத்தியே தவிர ஈஸ்வரனை விட வேதத்துக்கு அவ்வளோ உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுத்துருக்கோம். ஆகையால் எழுதி போயிட்டு வச்சதுதான் அவர் எழுதினது. நீங்க அந்த வார்த்தை அப்பா சொன்ன வார்த்தையை கேட்காத போனா தப்பு இல்லை. அதனால் அது அவசியம் பண்ணி ஆகணும் வேதத்தில் சொன்ன மாதிரி. ஆனால் வசிஷ்டர் என்ன சொன்னார்னா, நீ பண்ணினத்தினால் அவளை போகணுங்கிற அபிப்பிராயம் இல்லைப்பா, இருந்தாலும் இதை நாம் பண்ணணும் எனக்கூடியதான தர்மத்தை காட்டினார். பார்த்தார் நம்மளுடைய ஒரு பிரயோஜனம் ஜென்மாவுக்கு என்ன, தர்மத்தை நடத்தி காட்ட வேண்டியது. நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடியதான இடத்துல பிறந்தோமையானால் இது சரியாக இருக்கும் எனக்கூடியதான எண்ணத்தில் பிதரம் ரோச்சயாமாசா அப்பாவாக தானே தேர்ந்தெடுத்தார் வால்மீகி சொல்றப்ப. வால்மீகி ராமாயணம் இருக்கே அது சாதாரண கிரந்தம் இல்லை, அது அதை பதம் பதமாக பார்க்கணும். அது தர்ம கிரந்தம். அது ஒவ்வொரு லைன்லையும் அதில் ஏதோ ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சுட்டு தான் வால்மீகி. அதனால்தான் நம்ம ஊரில் எல்லா ராத்திலையும் வால்மீகி ராமாயணம் பாராயணம்னு வச்சுப்பேன். பழைய பழைய நாளில் ஒரு சர்க்கமாவது வால்மீகி ராமாயணம் படிக்காமல் சாப்பிட மாட்டேன். ஏன், வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமானது தன்னோட வேதத்தில் இருக்கிற அர்த்தம் அது பிரம்மம், அது எப்படி ராமனாக பிறந்துடுது. அப்போ வேதத்தினுடைய அர்த்தம் வேதத்துக்கிட்ட இல்லையோன்னா ராமனாக பிறந்தாச்சே, அப்போ என்ன பண்ணிச்சுன்னு அந்த வேதம், ஆஹாஹா நான் வெறும் எழுத்தா போயிட்டேனே, எனக்கு அர்த்தமெல்லாம் என்னை விட்டு போயிடுது பூலோகத்துக்கு அப்படின்னு வால்மீகி முன்னிட்ட கதரை வால்மீகி என்ன பண்ணார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் ராமனா தானே போனார், ஸோ நான் ராமாயணமாக மாற்றி விடுறேன் உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேதங்களையே ராமாயணமாக பண்ணினாராம். ஆகையால் வேத பாராயணம் பண்ணுற மாதிரி பலம் ராமாயணத்தை படித்தான். ஒரு சின்ன விஷயங்கள் பாருங்க எப்படி உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அதே மாதிரியே பிரம்மலோகத்துக்கு உபாசகால் போகிறான். ஞானம் இங்கே வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அவன் எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை. குடத்தை உடைச்சா குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசமானது இப்படி வெளியில் இருக்கக்கூடியதான ஸ்பேஸோட ஒன்றா போய்டுறதோ, அதே போல் உங்கள் இதயமானது எண்ணிக்கை உடையிறதோ ஜானத்தினால அன்னைக்கு பிரம்மமாக போய்ட்டு. பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு. ஆகையால் அந்த லோகத்துக்கு போகிறதுக்காக வழிகள் நாம் ஒருவேளை பாபம் பண்ணியிருந்த போதிலும் இந்த அவுரு தேக கர்மா பண்ணுறதுனால அவளுக்கு புண்ணியம் ஏற்படுறது. இந்த புண்ணியத்தினால் போகிறேன். சில கர்மாக்கள் அப்பா குழந்தைக்கு பண்ணுறேன். இது ஜாத கர்மா நாமகரணம் இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாதோ இல்லையா, அப்போ தானே பிறந்திருக்கேன். ஸோ பிறந்ததுமே ஜாத கர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் இவைகள்லாம் பண்ணணும். உபநிஷ்கிரமணம் ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகணும். கோவிலுக்கு போகிறது இது ஒரு தடு. அப்புறம் காது குத்துறது இப்படின்னா சிலதெல்லாம் சம்ஸ்காரங்கள் இப்பெல்லாம் பண்ணுறதே இல்லை, விட்டா எல்லாரும். முதல்ல போய் மொட்டை அடிக்கிறது அப்படின்பா, அது எங்கே நம்ம குலதெய்வம் கோவிலில் போய் மொட்டை அடிக்கணும் இவைகள்லாம் வச்சுட்டு இருக்கல. இல்லை அது உபநிஷ்கிரமணம்னு பேர். அந்த தர்மசாஸ்திர கிரந்தங்கள் வாசித்தா தான் இது போல் நடக்கிறதுன்னு தெரியணும். பழைய நாளில் எட்டு குழந்தைகள் இருப்பா, வரிசையாக பண்ணிட்டு இருப்பா, பெரிய பையனுக்கும் தெரியும் சொல்வா. இப்போ இருக்கிறதே ஒரே பையன், அவனுக்கு உபநிஷம் பண்ணாலா இல்லையா இவா சொன்னா தான் அவனுக்கு தெரியும். மறந்து போச்சு விவகாரம் முழுக்க, தெரியாமல் போயிடுது. தர்மங்கள்லாம் எப்படி குறைஞ்சி போகிறதுன்னு பார்க்கணும் நம்ம. அதுதான் தர்ம கிரந்தங்களை எடுத்து சொல்லணும். அதானே அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக. அப்படி எப்படிப்பட்டதான நிலையாக இருந்தாலும் தர்மத்தை விடப்படாதுன்னு இருக்கக்கூடியதான வம்சத்தில் பிறக்கணும்னு பிறந்தாராம். அதனால்தான் சம்பவான்னு பேர். பிராரப்த கர்மா இல்லாத போனாலும் தன்னிச்சையாக லோகத்தில் ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் என்பதற்காக பிரகிருதியை வசமாக்கி கொண்டு சமயத்துக்கு தகுந்தா போல சரியான ஜன்மாவை தானே தேர்ந்து எடுத்துக்கொள்கிறார். இது அவரை தவிர உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. பிரம்மாவாக இருந்தாலும் ஹிரண்யகர்ப்பராக இருந்தாலும் அவர் சிருஷ்டித்தார். மற்றவர்களுக்கும் அவர் சிருஷ்டித்து தான். இந்திரனாகவும் சந்திரனாக இருந்தாலும் பிராரப்த கர்மாவசமாக தான் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஞாபகம் அவளுக்கு ஆதிகாரிக புருஷான்னு பேர். ஆதிகாரிக புருஷான உயர்ந்ததான உபாசனையை பண்ணி அதனால ஞானம் வராமல் இருக்கும்பொழுது ஒரு கல்பம் லைஃப் அவளுக்கு. நம்ம எப்படி 100 வருஷங்கிறோம், ஒரு கல்பம் அவளுக்கு லைஃப். அந்த கல்பம் முழுக்க அவளை அந்த போஸ்டில் போட்டுருவான். ஏன்னா நடு நடுவில் ரிட்டையர்மெண்ட்டு இல்லை டிரான்ஸ்ஃபர் இந்த வம்பெல்லாம் வருமோ இல்லையோ இதெல்லாம் வரப்படாது தெரியப்படாது அப்படிங்கிறதுக்காக பர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கணும். இப்படிப்பட்டதான ஆதிகாரிக புருஷன் இந்திரன் அக்னி யமன் சந்திரன் சூரியன் இவைகள்லாம். அதான் ஜானாம்யம் சேவதிரத்ய நித்யம் நக்கத்ருவை பிராப்யதே இத்ருவம் தது. எனக்கு தெரியுமப்பா இது போல கர்மாக்கள்லாம் உபாசனைகள்லாம் நான் பண்ணினேனேயானால் தீர்க்க காலமான ஜீவிதத்தை கொடுக்கும்னு இருந்தாலும் நான் பண்ணிவிட்டேன். அதனால தான் யமனாக நான் அப்பாயின்ட் பண்ணிட்டார். என்ன இந்த ஒரு கல்பம் யமனுடைய போஸ்டில் இருக்கணும் ரொம்ப கஷ்டம்னு அருவர். அவளுக்கு அந்த போஸ்டில் இருந்தால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். யாராவது கல்யாண பத்திரிகை அவளுக்கு அனுப்புறாரா சொல்லுங்க பார்க்க. ஏதாவது ஒரு பத்திரிகை அனுப்பல யம தர்மராஜா அவரை கண்டாலே ஓடுறா சார். அவரும் இந்திரன் அக்னி மாதிரி ரொம்ப உயர்ந்தவரோ இல்லையோ என்னடா அந்த போஸ்டர் கண்டா அவரை பேரை கண்டாலே பயப்படுறான். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னை காலகாலனான பரமாத்மாவை நினைத்தால் போரும். அந்த இடத்துக்கே ஒன்றும் வரமாட்டார். இருந்தாலும் சில போஸ்டில் இருந்தால் கஷ்டம். அப்படி பார்த்தா உம்மாதிரி ஒரு சிஷியன் இருக்க வேணுமேனு கேட்டார். யார நச்சிக்கேத்த சார், ஏன்னா நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன், நான் சொல்லும் பொழுதே உனக்கு ஞானம் வரப்போகுது. ஞானம் வந்து இங்கேயே நீ மோட்சத்தை அடைய போகிற. நான் என்னடா நார் இந்த பிராரம்பகாரெல்லாம் முடிச்சுவிட்டு இந்த கல்பம் ஆன பிறகுதான் எனக்கு முக்தி. இப்போ ஜீவன் முக்தனாக இருந்தாலும் விதேக முக்தி அப்போ தான். நீ எப்படி நார் இந்த ஜென்மாவிலேயே மானிட பிறவியிலேயே நீ முக்தி அடைய போகிறாய். ஸோ 100 வருஷங்கள் ஆனதுமே நிச்சயமாக நீ உனக்கு முக்தி. யார் வசதி குருவை விட சிஷியன் வசதியான நிலை இருக்கான். அதனால் உங்கள் மாதிரி ஒரு சிஷியன் எனக்கு நிறைய பேர் வந்தால் தேவையில்லை அப்படிங்கிற கட்டோபனிஷத்தில் ஏன் சொல்ல வந்தேன். அது மாதிரி எப்படிப்பட்டதான சரீரமும் தன் இச்சையாக நான் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறது தான் சம்பவாங்கிற பதத்துக்கு அர்த்தம். இப்போ பாருங்க, ஸ்வேச்சையா சமீச்சீனம் பவனம் அஸ்யா இது சம்பவா. ஸ்வேச்சையா தன்னிச்சப்படி தன்னிஷ்டப்படி சமீச்சீனம் பவனம், இஷ்டமான அழகான ஒரு பிறவி. அஸ்யா இது சம்பவ, இது எங்க சொல்லிருக்க? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, இது பகவத் வேதநாத் பகவானே சொல்லியிருக்கார். அதே மாதிரி அத துஷ்ட விநாசாய சாதுனாம் ரட்சணாய, துஷ்டால நாசம் பண்றதுக்கும் சாதுக்களை காப்பாற்றுவதற்கும் ஸ்வேச்சைய அசம்பவம் ஏவம், தன் இஷ்டமாக நான் சம்பவிக்கிறேன். எப்படி கர்ப்ப துக்க விவர்ஜிதா, ஒவ்வொருவருக்கும் கர்ப்பவாசம்னு இருக்கு. இந்த கர்ப்பவாசத்துல ரொம்ப கட்டங்களை அனுபவிக்கணும். ஆனால் அவைகள் இல்லாமலேயே, கர்ப்பவாசத்தினுடைய கவலை இல்லாமலேயே தான் பிறக்கிறார், அதான் விசேஷம். ஸ்வேச்சைய அசம்பவாம் ஏவம் கர்ப்பதுக்க விவர்ஜிதா இது சா, அப்படி சம்பவ. அதற்கு பிறகு அடுத்த நாம பாவனா. பாவனகான்னா பகவான் நம்ம எல்லோரையும் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம் பகவான் நம்மளை கவனிக்கலையோ, கண்ணை மூடிட்டு இருக்காரோ அப்படின்னு. பக்தாலாம் உனக்கு கண்ணு இல்லையா, என்ன பார்க்கலையான்னு கேட்குறான், அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கணமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கார், நாம தான் திரும்பி பார்க்கலை. அவர் நம்ம ஏன் திரும்பி பார்க்கல, நமக்கு தான் வெளி நோக்கி கண்ணு சுட்டிக்கப்பட்டிருக்கு, வெளியில் தான் போயிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கோமே, எப்பவும் வெளியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். வெறும்னா வீட்டில் இருந்தால் பொருளை பார்க்கறது டிவி பார்க்கறதுன்னு மட்டும் இல்லை, ஊரை சுற்றி பார்க்குறேன் சார். ஏன்னா அப்படியே கிளம்புறீங்களா, எங்கே காலார கிளம்புறேன்னு, வெறும்னா தான் பொழுது போகலைன்னு அப்படியும் போகிறேங்கிறான். எந்த எக்ஸிபிஷனாக இருந்தாலும் விடுறதில்ல, அங்கே அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், பார்த்த விஷயங்களையே மறுபடியும் பார்க்கணுங்கிறான். இப்படி நிறைய விஷயங்களே பார்க்கணும் பார்க்கணும் என்ற வெளியில் போயிட்டே இருக்கான். அதனால் அவனுக்கு உள்ள பார்க்கறதுக்கு தெரியலை. பரமாத்மாவை எங்கே பார்க்கணும், அவங்க இதயத்தில் பார்க்கணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திட்டதி, அத எய்தம் தஹரம் புண்டரீகம் வேஸ்ம தஹரோஸ்மின் அந்தராகாசா. உம சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேர். அந்த பிரம்மபுரமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கு, ஒரு பங்களா ஒன்று இருக்கு, அது என்ன என்ன ஹிருதயம்னு பேர். தஹரம் புண்டரீகம் பேஷ்மா, தாமரை மொட்டு கீழே தொங்குற மாதிரி ஒரு இதயம் இருக்கு. அதற்குள்ள எதஸ்மின் தஸ்மின் எதந்தா, அதற்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம். தத்வாவ விஜிஜாசி தவ்யம், அது என்ன பார்க்கணும் இந்த வாழ்க்கையில அப்படிங்கிறது வேதங்கள். அப்படி இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை நம்ம பார்க்கறதுல நமக்கு வெளியில் இருக்க பொருளை பார்க்கறதுக்கே சமயம் கரெக்டா இருக்கு. ஆனா பகவான் என்ன, உள்ள இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்க, உங்க மனசை பார்த்து கொண்டே இருக்க. அவர் தான் நம்ம மனசை சரியான வழியில நம்மளை தூண்டணும். என்ன அவர் தானே பார்த்து கொண்டு இருக்கார், நல்ல வழியிலேயே தூண்டணும். அவர் எப்படி தூண்டுறார், கையால அடிச்சோ இல்ல ஒரு பெரம்பால அடிச்சோ தூண்டுறதில்லை அவர். ஆனா எப்படி நேர், நம்மளுடைய மனசுலேயே நன்மை கண்மை கெட்டது என்கிற எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் உண்டு. அதில் எந்த சம்ஸ்காரங்கள் மேலே லைட் விழுறதோ அந்த சம்ஸ்காரங்கள் வேலை செய்யும். இப்போ என்னாச்சுன்னு அவருடைய பார்வையானது நல்ல சம்ஸ்காரங்களை விழட்டும்னு பிரார்த்திக்கிறோம். தியோ யோ நக பிரச்சோதயாத், அவ்வளோதான். தினந்தோறும் என்ன பிரார்த்திக்கிறோம் பகவானே, நல்ல சம்ஸ்காரங்கள் நல்ல வழியில் பாருங்கோ. அப்படி யமே வயேஷ விருணுதே தேனலப்யா தஸ்யைஷாத்மா விருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அது இருந்தால் பார்க்கலாம். அது அந்த அனுகிரகத்தை கொடுக்கறதுனால்தான் அவருக்கு பாவனகானது. சர்வேஷாம் போக்திருணாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் பலானி பாவயதி, இன்னன்னாருக்கு இன்னென்ன பலம், இந்தந்த கர்மா பண்ணியர்கள் அதுக்கு தகுந்ததாக இந்த பலம் அப்படின்னு அது கிரிக்கிறார். சர்வ பல தாத்ருத்வம், எல்லோருக்கும் எல்லா பலத்தையும் அவாவாளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறவர் யாருன்னு பரமாத்மா தான். பலம உபபத்தே, என் கர்மா பிரகாரமே நீங்க எனக்கு பலம் கொடுக்கறதா, நீங்க எதுக்கு சாரணும், நான் ஜென்மாந்தரத்தில் பாபம் பண்ணியிருக்கேன், பாபம் பண்ணினா துன்பத்தை கொடுக்கப்பார்கள், புண்ணியம் பண்ணினா நன்மையை கொடுக்கப்பார்கள். பாபமோ புண்ணியமோ முன்னாலேயே பிக்ஸ் ஆகிடுது. இப்ப இன்னைக்கு இந்த பரமாத்மா எதிர்க்கு அவர் கொடுக்காத போனாலும் என் புண்ணியம் பாபம் எனக்கே பலத்தை கொடுக்க போறது, நீங்க என்ன பண்ணணும், உங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு என்ன லாபம் இப்படின்னு கேட்கிற சாஸ்திரங்களை நாம் என்னமோ நினைக்கிறோமே தவிர, நமக்கு தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் சாஸ்திரத்துல கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கு. ஓஹோ, அப்ப ஈஸ்வரனை வேண்டாம்ங்கிறியா பண்ணி ஞாபகம் வச்சுங்கோ. ஒரு கர்மாவை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த கர்மாவானது உங்களுக்கு சுகமும் துக்கமும் கொடுக்கறது, ரைட். அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணின கர்மா அவனுடைய பலத்தை நீங்கள் அனுபவிக்கணும். இந்த கர்மா பண்ணினதுனால உங்களுக்கு அதே வழக்கம் வருது, வாசனைகள் அதே வருது. அதுக்கு தக்க மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைச்சுக்கிறீங்க. பாருங்கள், நீங்கள் ஆகாரத்தை உட்பட அவனவனுக்கு அவன் வழக்கமாக தான் சாப்பிட்றான். டெல்லியிலேருந்து இங்கே வந்தவன் இங்கே வந்தும் ரொட்டி தான் சாப்பிட்றான் சார். ஏன் இங்கே தான் வந்திருக்கவன் இங்கே தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது? இங்கேருந்து இருக்கிறவன் போனவன், நந்தூருக்கு போனவன், ஊரில் இருக்கிற எல்லோரும் ரொட்டி சாப்பிட்றான், அதை என்னமோ சாப்பிட்ருக்கான், ஆனால் இவனிடம் அங்கே தயிர் சாதம் தான் சாப்பிட்றான். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விவகாரம் என்ன, அவாவாளுக்கு என்னென்ன வழக்கம் இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி தான் நடந்துக்கிறான். அப்போ நம்ம புண்ணியமோ பாபமோ பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தக்க மாதிரி தான் நம்மளுடைய எஃபர்ட்டும் இருக்கும், நம்மளுடைய டைரக்ஷனும் இருக்கும். இதை பகவான் வந்து இப்படி தான் போகணும்னு சொல்லலை உங்களுக்கு, உங்கள் வழக்க பிரகாரம் போயிட்டு இருக்கு நீங்கள். இப்போ என்ன பண்ணுற, இந்த சாஸ்திரமோ அல்லது பகவானை தியானம் பண்ணினத்தினாலேயோ என்ன பண்ணுறது, ஓஹோ நாம் இப்படியா போயிட்டு இருக்கோம், இதனால் இந்த துன்பமோ இந்த இன்பமோ வர்றது, சாஸ்திரம் இப்படி நமக்கு சொல்கிறது, ஆகையால் நம்ம மாற்றிக்கொள்வோம் எனக்கூடியதான எண்ணம் அவனுக்கு ஏற்படுறது. அந்த எண்ணம் ஏற்பட்ட பிறகு அவன் நிஜமாக சின்சியராக இருந்தானேயானால் பகவான் அவனுக்கு சத்சங்கத்தை கொடுக்கிறார், சாதுக்களுடைய சங்கம் கொடுக்கிறார். அந்த சத்சங்கத்தினால நமக்கு என்ன தெரிகிறது, அவனுடைய வழி சேஞ்ச் ஆகுது. ஓ இப்படி இருக்கிறவன் இப்படி மாறணும் அப்படின்னு. ஆகையால் நல்லவன் நல்லவனாகவே இருப்பான், கெட்டவன் கெட்டவனாக இருப்பான் என்கிறது இல்லை, ஒரு சமயத்தில் மாறலாம். அதான் விதியை மதையால் வெல்லலாம்ங்கிறோம் இல்லையா, இதுவும் பண்ணலாம். இதுதான் பகவான் சொல்ற பாவனா. அவர் என்ன பண்ணுறார், இவனுக்கு நல்லது வரட்டும், இவன் நல்ல எண்ணத்தோடு இருக்கான், நல்ல சங்கல்பத்தோடு இருக்கான், சத்சங்கம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறதே புண்ணியம். நல்லவர்கள் எங்கே இருக்கான்னு, இன்னார் நல்லவர் இன்னார் கெட்டவர் இந்த நெத்தியிலே ஒட்டியா இருக்க தெரியாது. நாம் பகவானை ஆராதனம் பண்ணிக்கொண்டே இருந்தார் அவர் காமிப்பார், ஓஹோ இவரோட சேருங்கோ, இவரோட பண்ணுங்கோ, இவர் சொன்ன பேர் நடந்துங்கோ அப்படி. அது கிடைச்சதை ஏனால், சத்சங்கம் கிடைச்சதை ஏனால், அதுக்கு முக்திக்கு தானாக வழிந்தோம். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன். ஆகையால் வழி இதுதான் ராஜபாட்டை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் பலத்தை கொடுப்பதும் அவர் தான். அவரை தியானம் பண்ணுவையானால் நல்ல வழியில் மாற்றுவதும் அவர் தான். ஆகையால் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டுக்கும் பிரயோஜனம் உண்டு, அதே சமயத்தில் ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களையும் அனுபவிக்கிறதுக்கும் வழி அவர் தான் கொடுக்குறார். அதனால் ரெண்டுக்கும் பாவனகானது. இதே மாதிரி பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா, அங்கே பாவனாகம்யா பாவனையினால தான் அடைய முடியும் அம்பாடை. பாவனைன்னு என்ன அர்த்தம், தியானம் பக்தி, பக்தியினால் அடையக்கூடியதுனால் அவருக்கு பாவனகான்னு பேர். அதனால் பகவான் அவர் எங்கேயும் அங்கே போகணும் இங்கே போகணும் அது ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இருக்கிற இடத்துல பகவானை தியானம் பண்ணினா போகிறோம். ஒன்றுமே தெரியாத துருவசுவாமிக்கு சின்ன 5-6 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு நாரதர் சொல்லித்தரார் பகவான், சுனாசம் சுப்ருவம் சாருகபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்க மருணோட்டேட்சணாதரம் பிரணதாசிரயணம் ரம்ணம் சரண்யம் கருணார்ணவம் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்தார். வர்ணித்து இப்படி தியானம் பண்ணப்போ அப்படின்ட்டார். தியானம் பண்ணுறது தியானம் நிற்கணுங்கிறதுக்காக ஒரு துவாதசாட்சர மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம மாதிரி இது பார்க்கணும் அது பார்க்கணும் ஐபிஎல் மேட்ச் இருக்கா இதெல்லாம் தெரியாது இந்த குழந்தைக்கு. அவர் என்ன பண்ணார், உட்காந்து கண்ணை மூடி சொன்னாருங்க நம்பி பண்ணினார். 6 மாதம் ஆச்சு, பிராணாயாமம் பண்ணிவிட்டார் இந்த பையன். என்னடா பண்ணுறதுன்னார், உடம்பு உலகம் முழுக்க ஸ்தம்பித்து போயிடுதுங்க, உமக்குள்ளே இருக்கக்கூடியதான சக்தி என்னதுன்னு உமக்கு தெரியாது. அப்படி மனசை நிறுத்த நிலையானால் நீர் நிறுத்தின மனசானது உலகத்தை நிற்க வைக்கும், அவ்வளோ பவர் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அப்படி பண்ணியதுமே பகவான் பார்த்தாராம், இனிமேல் அதுக்கு பிரத்யட்சமாகணும் அப்படின்னு தானே வெளிவந்தார். எந்த உருவத்தை நாரதர் சொன்னாரோ அந்த உருவத்தை தான் எடுத்துட்டார். இதுதான் பாவனகானது. இந்த பாவனகாங்கிற ஸ்வரூபத்தில் துருவஸ்வாமிக்கு காட்டினதான கோலமும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகையால் சர்வபரதாத்ருத்வாத் பலமத உபபத்தே இத்யத்ர பிரதிபாதிதம். சரி, அதற்கு பர்த்தா. இப்ப பர்த்தான்னு யாருன்னு பரமாத்மாவுக்கு தான் பேர். நம்ம பர்த்தான்னா ஆத்துக்காரன் நினச்சிட்டு இருக்கோம். அது வஸ்துதா பர்த்தாங்கிற நாம யாருக்கு? பரமாத்மாவுக்கு தான் பேர். என்னன்னு உலகத்தை எல்லாம் அவர் தான் தரிச்சுட்டு இருக்கார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதை காப்பாத்துறவரோ அதை தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறவரோ பகவான். ஆகையால் தான் பர்த்தாங்கிற பர்த்தாங்கிற பதத்துக்கு பரணாத் பர்த்தா அப்படிங்கிற தாதுவனால அந்த பரணாத் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதனால் அவருக்கு பர்த்தான்னு. ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த சமயத்தில் அவளுக்கு என்னென்ன வேணும் என்கிறத அறிந்து அவர் காப்பாற்று. நீங்கள் கேட்காமலேயே ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இது வேணும்னு ரொம்ப பேருக்கு கேட்க தெரியாது சார். கேட்க தெரியாத போனாலும் அவளுக்கு காப்பாற்றணுமா வேண்டாமா? குழந்தைக்கு கேட்க தெரியுமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு? ஆஹா, தெரியாது. அது பாட்டுக்கு ஏதாவது வயத்து வலின்னு அழுதுண்டு படுத்துட்டு இருக்கோம். அம்மா பார்த்துட்டு ஓஹோ இதுவா அப்படின்னு சொல்லி பார்த்து டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுத்து பண்ணுறாளோ இல்லையா? சாதாரணமாக சின்ன குழந்தைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகள்லையும் பார்த்து அவளுக்கு எந்தெந்த சமயத்தில் எதது வேணுமோ கவனித்து கொண்டு அவளை சரியான நிலைக்கு கொண்டு வரதுனால அவருக்கு பர்தான்னு பேர். பிரபஞ்சஸ்ய அதிட்டானத்வேன பரணாத் பர்தா. எல்லாத்துக்கும் அதிட்டானம் அவர். அதிட்டானம்னா பேஸ், சப்போர்ட். நாமெல்லாம் வாழணும்னா நமக்கு சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? சப்போர்ட்டுன்னா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா சப்போர்ட்டு, கல்யாணம் ஆனப்புறம் ஆத்துக்காரர் சப்போர்ட்டு இப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு யார் சப்போர்ட்டு? காசு சப்போர்ட்டு இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நிஜமான அதிட்டானம் யார்? பரமாத்மா ஒருவர் தான். அவர் உள்ள இருக்க தொட்டு தான் நமக்கு எல்லாமும் நடக்கிறது. ந பிராணேன நா பானேன மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேணது ஜீவந்தி யஸ்மின்னே தா உபஸ்திதௌ. பிராணம் அபானம் மூச்சுக்காத உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது யார் இது போல பண்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்க? யாராவது மோட்டார் வச்சிருக்கிறா உள்ள? அந்த காத்து உள்ள போறது வெளியில போறது இதுக்கு என்ன மெக்கானிசம் யாராவது கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சரீரத்திலேருந்து பிராணம் போன பிறகு உள்ள காற்று போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ஏதாவது மிஷின் அரேஞ்ச் பண்ண அவன் வாழறானோ? இந்த பிராணம் எப்படி வருது எப்படி போகிறதுன்னு யாருக்கும் தெரியல சார். அது பெரிய விவகாரம். அந்த பிராணமானது எப்படி வந்தது முதல் முதல்ல? உபனிஷத் சொல்றது கால் கட்டவரல் வழியாக உள்ள வந்ததுதான் பிராணம். இந்த பரமாத்மா எப்படி வந்தார்? உச்சங்குழி வழியாக வந்தாராம், பிரம்மரந்திரம் வழியாக வந்தாராம். அவர் முன்னாலேயே தீர்மானம் பண்ணிட்டார். என்னன்னார்? நான் உள்ளே போக போகிறேன் இந்த சரீரத்துக்குள்ள. அந்த சரீரத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு ஒரு தோழன் வேணும், எப்பொழுதுமே பக்கத்தில் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா ஒண்டியாக ஒரு காரியம் பண்ணினா போர் அடிக்கும், சோகத்தில் இருக்கணும். ஆகையால் எஸ்மின் நுக்ராந்தே உத்கிரமிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமிதி ச பிராணம் அசுருஜதா. யார் இருந்தால் நான் இருப்பேனோ, யார் கிளம்பினா நானும் கிளம்புவேனோ, அப்படிப்பட்டதான தோழன் உத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சார். என்ன பண்ணினார்? ஒரு மனிதன் வெயிலில் போகும்பொழுது அவனுடைய ஒரு பிரயத்னம் இல்லாமலேயே அவனுக்கு ஒரு நிழல் ஏற்படுறது. அந்த நிழல் எனக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கல, வேண்டாம்னு நினைச்சாலும் போகாது. அந்த நிழல் எப்படி வந்தது சார்? அதுக்கு என்ன உபாதான காரணம், என்ன நிமித்த காரணம், வாட் இஸ் தி மெட்டீரியல் காஸ் நிழலுக்கு, ஏதாவது சொல்ல முடியுமோ? ஒன்றும் கிடையாது. நிழல் எப்படி தானா உண்டாகிறதோ அதே மாதிரி நிழல் மாதிரி நாம சொன்னா அவருக்கு நிழல் மாதிரி இவர் இருக்கார் அப்படின்னு லோகத்திலையும் சொல்றான் பாருங்க. அதே மாதிரி அவரோடையே இருக்கணும்னு வந்தாராம். வரும்பொழுது என்ன பண்ணினார்? இவர் எந்த வழியில போறதுன்னு கால் கட்டவர்களுக்காக உள்ளே வழியா போனார். அவர் இங்கே போனார், அந்த வழி நம்ம வேண்டாம், இன்னொரு வழியில போவோம்னு பிரம்மரந்திரம் வழியாக போனாராம். இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னர், மூச்சு காத்த வெளியில விட்டுட்டே இருக்கு. இந்த அபானங்கிறது என்ன பண்ணுறது, வெளியே இருக்கிற காற்றை உள்ளே எழுதிட்டு இருக்கு. இந்த ரெண்டையும் சரி பண்ணணும். அதிகமாக காற்று உள்ளேயும் இருக்கப்பட தங்கி விடப்படாது, குறைச்சலாக இருக்கக்கூடாது. ஆகையால் என்ன பண்ணுறது, சமானம்னு ஒரு காற்று கரெக்டாக எவ்வளோ குவான்டிட்டி வெளியில் போகிறதோ அவ்வளோ காற்று தான் உள்ளே இழுக்கணும், அதை விட அதிகமாக விடப்படாது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெக்கானிசம் இருக்கே அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் காமனாக இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப வசதியாக கவனிக்கலை. எக்கனாமிக்ஸில் சப்ளை ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு டிமாண்ட் இருக்காது. பகவான் என்ன பண்ணார், காற்று இன்ஃபினிட்டாக கொடுத்து விட்டார். அதனால தான் நம்ம அதை பற்றி டிமாண்ட் பண்ணலை. நிறைய மற்ற பதார்த்தங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிறதுனால நாம் அதை கவனிக்கலை. இந்த பிராணங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிளம்பு போகிறதுன்னு நினச்சா கிளம்பி போயிட்டுதுன்னு கோபம் வந்தால் ஜனங்கள் போன போயிடுறானோ இல்லையா, அது போல் உங்கள் மேலே கோபம் வந்தேன்னா கிளம்புறேன் பிராணம் சொல்லித்தினா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை. ஆகையால் இவைகளை எல்லாவற்றையும் நம்ம சரீரத்தில் எத்தனை நாள் பிராணம் இருக்கணும் அத்தனை நாள் இங்கே இருக்கும்படி காப்பாற்றி கொண்டே இருக்கார். உமக்கு என்னென்ன சுகமோ துக்கமோ புண்ணியமோ பாபமோ என்னென்ன வரணுமோ அந்தந்த சமயத்தில் அதை கொடுத்து கொண்டிருக்கேன். பேப்பரில் போட்டு இருக்கேன் சார் ஸ்டார்வேஷன் டெத்துன்னுட்டு, நிஜமா ஸ்டார்வேஷன் டெத் இருக்கான்னு யோஜனை பண்ணி பாருங்க. அவனவனுக்கு ஏதோதோ கிடைக்கிறது, நீங்கள் கிடைக்கலேன்னு சொல்லலையே சொல்கிறே தவிர, இவன் எது வேணுமோ எது தன்னை விட அதிகமாக வேணுமோ அதுக்காக தான் ஆசைப்பட்டுருக்கானே தவிர, நிஜமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு கூட கிடைக்கிறது. எறும்புக்கு ஆகாரம் கிடைக்கிறதா இல்லையா, கொசுக்கு ஆகாரம் கிடைக்கிறதா இல்லையா, யோஜனை பண்ணுவார் கொடுக்குறாரா இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது தான் வேணும் இங்கே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். உழைச்சோ நிச்சயமாக கிடைக்கும், யாருங்க அவன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கணும் தீர்மானமாச்சோ அத்தனை நாள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான், வேண்டிய அளவுக்கு இவன் கிடைக்கலன்னா வேண்டிய அளவுக்கு பிராரந்தகமாக பண்ணலாமா கிடைக்கல அவ்வளோதான். ஆனால் வசுதா பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் அவன் எத்தனை நாள் வாழணுமோ அத்தனை நாள் பகவான் கொடுக்கத்தான் கொடுக்குற, அது ஞாபகம். அதனால தான் அவருக்கு என்ன பேரு, பர்த்தான்னு பேர். எல்லோரையும் காப்பாற்றுபவர், இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு நல்ல வழியில மனசை திருப்பினார். அதே போல ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கார், சாப்பிட்ட ஆகாரம் ஒழுங்கா பாக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஒவ்வொரு மைன்யூட் டீடைல்ஸும் பார்த்துட்டு இருக்கார். ரகுவம்சத்துல சொல்லும் பொழுது பிரஜானாத் வினயா தானாது ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தேடாம் கேவலம் ஜன்மஹேதவா பிரஜானாம் வினயா தானாத். ஜனங்களுக்கு எல்லோருக்கும் வினயத்தை சொல்லிக் கொடுத்தாராம், எப்படி வாழணும்னு டிசிப்ளினை சொல்லிக் கொடுத்தாராம் ராஜா. ரக்ஷணாத் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாராம். பரணாதபி அவளை காப்பாற்றிட்டு இருக்கார். ஒரு குழந்தை பிறந்ததுமே அரசாங்கத்திலேருந்து அந்த குழந்தைக்கு மருந்தோ பால்டபாவோ ட்ரெஸ்ஸோ எல்லாம் வந்துடும். அப்படி இருந்தால் ஏன் சார் கவலைப்படுறா லோகத்தில், எல்லாமே பிறந்த அண்ணிலேருந்து எல்லாமே அரசாங்கத்திலேருந்து வரும்னு. அரசாங்கத்துக்கு எப்படி சகாயம்னார், ஒவ்வொரு மனுஷனும் அவன் எதை பண்ணினாலும் எவ்வளோ வந்தாலும் ஆறில் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு தானாக கொடுத்துட்டே இருந்தான். இன்கம் டேக்ஸு ஒரு ஆஃபீஸரும் வந்து கொடுக்கணும், ஃபைல் பண்ணணும், இ ஃபைல் பண்ணணும், இதில் ஒரு மண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் 1000 ஜெபம் பண்ணல 160 ஜெபம் பலன் ராஜாவுக்கு, அவ்வளோதான் விவகாரம் முழுக்க. அப்படியே கொடுத்துட்டுதான் ஒவ்வொரு அவன் எதாவது பண்ணி கொண்டிருந்தானோ அதை தான் அரசாங்கத்தை கொடுக்கணும் என்றதான ஒரு டிசிப்ளின் ஜனங்களுக்கு வரும்படி பண்ணிவிட்டார். விவகாரம் என்னடாச்சுன்னு தானாக நடந்தது. அதே போலயே ராஜா எப்படி இருந்தார், சஹசிரகுணம் அஸ்ரட்டம் ஆதத்தே ரசம் ரவி. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணோம், ஜனங்களிடத்துலேருந்து டாக்ஸ் வசூல் பண்ணுறானோ இல்லையா, எதற்காக 1000 மடங்காக ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி ஜனங்களுக்கு இங்கே பிரிட்ஜு பண்ணணும் அங்கே அது பண்ணணும் இது பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தார். சூரியன் தெருவில் இருக்கக்கூடியதான ஜலங்கள்லாம் தன்னுடைய கிரணங்கள்னால எழுந்துக்கிறார். எதற்காக, பரவாயில்ல இல்லையவருக்கு இல்லை, சமயத்தில் மழையை கொட்டணும், அந்த மழையானது ஜனங்கள் எல்லோருக்கும் உபயோகப்படணும். இதுதான் பர்த்திருத்தம். பர்த்தான ஆத்துக்காரர் அவர் இஷ்டமாக நடந்துப்பார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கப்படாதுங்க. இங்கே பர்த்தான என்ன, எப்பொழுதும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுலேயே மனசை வைத்து கொண்டிருக்கிறவர், அதான் பர்த்தா. பிரபஞ்சசிய அதிட்டானத்வேன பரணாத் பர்தா. பிரபஞ்ச அதிட்டானம்னு இங்கே சொல்கிறேன் லலிதா சஹஸ்ரநாமத்தில், மித்யா ஜகததிட்டானா முக்திதா முக்தி ரூபிணி. இங்கே பர்த்தாங்கிறது இங்கே பர்த்ரி, அந்த பர்த்ரிங்கிறதுக்கு ஜகததிட்டானா, இந்த நாமாவுக்கும் அந்த நாமாவுக்கும் எப்படி இருக்கார். அதே போலயே சிவசாஸ்திரநாமம் கணபதி சாஸ்திரநாமம் இவைகளுக்கெல்லாம் காமனாக எழுதியிருக்கார் பாரதராயர். கத்யோதமன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கணபதி சாஸ்திரநாமத்துக்கு. கத்யோதமன் என்ன தெரியும்னா மினுமனு பூச்சின்னு அர்த்தம். இந்த கத்யோதம்ங்கிற பதத்துக்கு மினுமனு பூச்சின்னு அர்த்தம். மினுமனு பூச்சியானது அது எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு, புசத்தை படிக்கலாமா, அதனுடைய வெளிச்சத்தில் கிடையாது, தான் இருக்குங்கிறது தான் தெரியுமா, அதுக்கு மேலே ஒன்றும் அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அந்த கணபதியினுடைய தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த வியாக்கியானம் மினுமன் பூச்சி மட்டும் இருக்குது அவ்வளோதான். ஆனால் அந்த வியாக்கியானத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கா தெரியுமா, நான் கணபதியை வர்ணனம் பண்ணிட்டு அவரது தொப்புள் எவ்வளோ ஆழம் இருக்கு இதெல்லாம் எழுதியிருக்கார். அவர் எத்தனை கணபதி இருக்கா, என்னென்ன விவகாரங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு நாமாவும் அத்தனை சஹஸ்ரநாமங்கள்ல எப்படி காமனா இருக்கு, இப்படி ஹரிசான்டல் ரீடிங்னு பேர் இருக்கு. ஒரு அர்த்தத்தையே ஒரு பொருள்லையே நாலஞ்சு சஹஸ்ரநாமத்தில் இருக்குமே, ஆனால் எங்கெங்க சொல்லியிருக்கார். அவருக்கு கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் இவர் பண்ணியிருக்காருனா எவ்வளவு வசத்தின்னு யோஜனை பண்ணி பாருங்க. அப்படி விவகாரம் ஏற்ற வந்தேன்னா பர்தா அப்படிங்கிறது மற்ற சஹஸ்ரநாமத்திலையும் இருக்கு. ஸோ சம்பவோ பாவனோ பர்தா. அடுத்தது பிரபவா பிரகர்ஷேட மகாபூதானி அஸ்மாத்யாயந்து. மகாபூதங்கள் எல்லாம் இவரிடத்துல உண்டாகிறது. மகாபூதங்கள் என்ன? ஆகாசம், வாயு, அதே போலயே நெருப்பு, ஜலம், பிருதிவி. இந்த மகாபூதங்கள் தான் உலகம் முழுக்க. இந்த உலகத்துல எந்த பொருளை நீங்க எடுத்துட்டாலும் இந்த அஞ்சு பூதங்கள்ல ஒண்ணு இருக்கணும், இல்ல அஞ்சு பூதங்களுடைய காம்பினேஷன் இருக்கணும். இது இல்லாம நீங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும், ஒரு டேபிள் எடுத்துட்டேன்னா இது என்ன? மரம். மரமானது பிருதிவி, கந்தவதி பிருதிவி, இதுல இருந்தா உண்டாச்சு. இப்போ விவகாரம் என்னென்ன, எந்த பொருள்? ஒரு வீடுன்னு எடுத்துங்கோ, சுவருன்னு எடுத்துங்கோ, அது என்ன? கல், மண், சிமெண்ட்டு, ஜலம், இதானே இருக்க. ஜலம் இருக்கா? ஜலத்தை விட்டு அதனால தான் நிற்கிறது, இல்லைன்னா உடஞ்சி போயிருக்கும். இப்போ விவகாரம் என்னென்ன, அத்தனை பதார்த்தங்களும் இந்த பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களுக்கு அதீதமாக ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் யார் தயார் பண்ணினா? ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாசாத் வாயு, வாயோ அக்னி, அக்னே ராப, மத்திய பிருதிவி, பிருதிவியா ஓஷதய, ஓஷதேவியோன்னம், எல்லாத்தையும் அவர் தான் தயார் பண்ணார். ஸோ இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு பிராணிக்கும் தேவைப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாவற்றையும் தான் பஞ்சபூதங்களாக தயார் பண்ணினார். தயார் பண்ணிவிட்டு என்ன பண்ணினார்? நீங்க அந்த பஞ்சபூதங்களை அனுபவிக்கணும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரத்தை தயார் பண்ணினார். அந்த சரீரத்துக்குள்ள என்ன பண்ணார்? ஐந்து புலன்களை தயார் பண்ணினார். ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு புலன். எது? கண்ணு நெருப்புலேருந்து உண்டு பண்ணினார். அதே போலயே காது ஆகாசத்திலிருந்து உண்டு பண்ணினார். நாக்கு ஜலத்திலிருந்து உண்டு பண்ணினார். அதனால தான் எப்பொழுதும் நாக்கு ஈரமா இருக்கும். நாக்கு காஞ்சி போய் என்னைக்கு அது பார்த்துருக்கலா? வேண்டாம், பார்க்க வேண்டாம். எப்போ போன பிறகு தான் காஞ்சி போவோம். அது வரைக்கும் எப்பொழுதும் ஈரமாகத்தான் இருக்கும். ஏன்? அது ஜலீயமான பதார்த்தம். கண்ணு ரொம்ப நேரம் பார்த்ததுன்னா எரியறதோ இல்லையா? ஏன்? அது அக்னியிலிருந்து உண்டான பதார்த்தம். மூக்குத்தானே வாசனையை கிரகிக்கிறது. ஏன்? அது பிருதுவிலிருந்து உண்டாச்சு. அப்படி ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பூதத்திலிருந்து தயார் பண்ணினார் ஐந்து புலன்களை. அதே போல ஐந்து செயல் புலன்களை, வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம், இந்த அஞ்சையும் அஞ்சு பூதங்கள்லேருந்து தயார் பண்ணினார் ரஜோகுணத்திலிருந்து. இந்த வாக்குங்கிறது நெருப்புலேருந்து உண்டாச்சு. அதுதான் சில பேர் பேசினா பேச்சாலேயே எரிக்கிறார் சார் உங்களோட, வேற எதுவும் பண்ண முடியாது. சாதாரண சொல்கிறப்ப கண்ணாலேயே எரிக்கிறாங்கிற அவள் பார்த்தாலே போறோம்னா, அப்படின்னு பார்க்குற திருஷ்டி பார்த்தாலே நமக்கு பயப்படும். அவன் கண்ணை வச்சான் சார்னா, கண்ணை வச்சானோ தெரியாது. ஆனால் லோகத்தில் இப்படிலாம் வழக்கம் இருக்கு. எதனால வந்திருக்க? அது ஆக்ரேயமான பதார்த்தம். வாக்கும் அப்படித்தான். அந்த பேசினானே சில பேர் பேசி பேச்சாலேயே எரிஞ்சுப்படுவாங்க. அவன் பேசுறதுனாலேயே ரொம்ப சிரமப்படும். ஆனால் தான் சாஸ்திரம் சொல்றது, ஜிக்வா மே மது மத்தமா, என்னுடைய நாக்கு எப்பொழுதும் தேனொழுக பேசட்டும் பகவானை பிரார்த்திக்கணும். அந்த பேச்சு இருக்கு பார்த்தல, அது எப்பொழுதுமே இனிமையா இருந்தா அமிதமான ஒரு புண்ணியம். சுந்தரகாண்டத்துல சொல்றார், வாசா தர்மம் அவாப்புனகி. அனுமாரே, வாசா தர்மம் அவாப்புனகி, நீங்க நல்ல வார்த்தையை ராமனிட்ட சொல்லி தர்மத்தை பெறுங்கள். அப்பாள் சொல்றவர், என்ன நல்ல வார்த்தை? நான் இங்க இருக்கேன், உங்களையே நினைச்சுருக்கேன், இந்த ஜீவனானவன் பரமாத்மாவின் இடத்துல ரொம்ப பக்தி செலுத்திக் கொண்டிருக்கான்னு சொல்லுங்க. பரமாத்மாவின் இடத்துல பரமாத்மா ஓடி வருவார், அதனால உங்களுக்கு க்ஷேமம். குருஸ்வரூபம் அனுமார். அனுமார் குரு, சீதாதேவியானவன் ஜீவன், ராமன் பரமாத்மா அப்படின்னு வச்சுட்டு போறவங்க எல்லாம் இந்த சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டினார், சம்சார சமுத்திரத்தை தாண்டினார். அதை தாண்டும் பொழுது நமக்கு மூணு விதமான இடையூறுகள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். அதனால தான் ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடியதுதான் சுரசான் அகமாதரம் என தேவர்கள்லாம் ஜென்மித்தது. ஆத்தியாத்மிகமாக இருக்கக்கூடியது அங்கே நடுவில் வரக்கூடியதான ஒரு ஒரு ஜலீயமான ஒரு பிராணி. அது என்ன பண்ணிட்டு இவர் மேலே போயிட்டே இருக்கும்பொழுது அவர் நீ நிழலை பிடிச்சுட்டு விடுதான், அதுக்கு ஒரு பவர். அதனுடைய நிழலை பிடிச்சுன்னா மேலே இருக்கிறவர் நான் ஆகிற முடியாது. இப்படியெல்லாம் இருக்குது பார்த்துங்களா, இது சாதாரணமாக இப்படியெல்லாம் சொல்லுவான். நிழலை பிடிச்சுட்டா போகிறோம், ஒருத்தர் போயிட்டு அவருடைய வஸ்திரத்துலேருந்து ஒரு நூலை பிடிச்சுட்டா போகும் சார், அவரை நிறுத்த வச்சிடலாங்கிறான். சொல்லிட்டு இருக்கா லோகத்துல விவகாரம் என்ன இப்படி ஆதி வைத்து. அதே போல ஒரு மலை வந்து நடுவில் நின்னது ஆத்தியாத்மிகம். இப்படி பிரதிபந்தங்கள்லாம் தாண்டி போனாரா அந்த ஜீவனை பார்த்து பரமாத்மாவோட சேர்க்கறதுக்கு. இப்படி எல்லாவற்றையும் எல்லா பூதங்களையும் தயார் பண்ணினதான பரமாத்மா, ஆகையால் அவருக்கு பிரபுனு பிரபவஹான்னு பேர். பஞ்சபூதங்கள்னே உலகத்துல ஒன்றும் கிடையாது, பஞ்சபூதங்களை உண்டு பிரகர்ஷமாக உண்டு பண்ணினார், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உதவணும்ன்ற. இந்த அஞ்சு பூதங்களும் முதல்ல எப்படி உண்டாச்சு தெரியுமா, நான் ஆட்டம்ஸ் மாதிரி உண்டாச்சு தன்மாத்திரமாக. அந்த தன்மாத்திரமாக உண்டானது அதை என்ன பண்ணினார், பஞ்சீகரணம் ஒன்று இன்னோட சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த பதார்த்தங்களை எல்லாம் தயாராச்சு. வீடு கட்டணும்னு அப்படியே வீடாக ஒரு ஒவ்வொரு செவராக நமக்கு விற்க மாட்டேன், என்ன பண்ணோம்னா செங்கல் மணல் சிமெண்ட்டு கல் ஜல்லி இவ்வளோ தான் கிடைக்கும். அது என்னமோ உன்னோட ஒன்று கலந்து வச்சு அதை வேலை அடித்து நான் போட்டதானே கீழ் விழுந்துடுது. ஆனால் அவன் அடித்தா கட்டம் நிற்கிறது சார், ஒரு கட்டையை வச்சுன்னு சாதாரண கட்டை அதை வச்சுன்னு அப்படியே இருக்கனா கரெக்டாக நிற்கிறது. நம்ம என்ன தான் வச்சாலும் ஸ்கேலில் போட்டாலும் சரியாக வரமாட்டேங்குது சார் நமக்கு. போகாமல் என்ன பண்ணுறது, வழக்கம் தான். இல்லை ஈஸ்வரன் அந்த கையில் ஏதோ கொடுத்துருக்கார் அவருக்கு. அப்படி இத்தனை பதார்த்தங்களும் எப்படி தயார் பண்ணித்து, இந்த பஞ்சபூதங்களை வச்சுருந்தாலும் தயார் பண்ணித்து. அதே போலே இந்த பஞ்சபூதங்கள் உன்னோட ஒன்று கலந்தார். இந்த கலக்கிற மிக்சிங் ப்ராசஸ் இருக்க பார்த்தா இதுக்கு பஞ்சீகரணம்னு பேர். அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால தான் உலகங்கள்லாம் உண்டாச்சு, சகல பிராணிகளும் உண்டானார், சகல பதார்த்தங்களும் உண்டாச்சு. நீங்களும் பஞ்சீகரணம் பண்ணிட்டுருக்கள். ஆற்றுல காலம்புறன்னு ஒரு தொகையில் அடைக்கிறதோ இல்லை ஒரு சாம்பார் வைக்கிறதோ என்ன பண்ணுறீள், கொஞ்சம் உப்பை போடுறீள், கொஞ்சம் காரத்தை போடுறீள், கொஞ்சம் பருப்பு போடுறீள், கொதிக்க வைக்கிறீள், ஏதாவது ஒன்று டைரெக்டாக அப்படியே பண்ணிடலாம். எல்லாம் கலந்து கலந்து தானே பண்ணிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் கலந்து தான் உலகமெல்லாம் உண்டாக இருக்கு. அதே போலே கலந்த உலகமானது மறுபடியும் நம்ம வாய்த்து கொள்ள போய் மறுபடியும் இந்த டிசிங் டெக்ரேட் ஆகுது. என்னமா தயார் பண்ணிட்டுருக்கிறவங்க, ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்ணால் ஒருத்தன் ரிசீவ் பண்ணால், நீங்கள் சொல்கிற இது உபனிஷத்தில் சொல்லியிருக்குன்னு. பஞ்சீகிருதமான பதார்த்தங்களை நாம் உட்கொண்டு அதை மறுபடியும் விபஞ்சீகரணம் பண்ணி பிரித்து நம்ம சரீரத்துக்குள்ள எந்தெந்த உருப்படிக்கு எதெது வேணுமோ அதை தான் அங்கே திருப்பியும் பகவான் அனுப்புகிறேன். இதுதான் அதனால்தான் அவருக்கு பிரபவஹான்னு பேர். பிரகர்ஷேண மகாபூதானி அஸ்மாத் ஜாயந்தே இது பிரபவஹ, இல்லை பிரகிருஷ்டோ பவஹ ஜன்மானி அஸ்யா இதுவா. உயர்ந்ததான பிறவிகள் அவருக்கு, நமக்கு பிறவிகளை உயர்ந்ததான பிறவின்னா மனுஷனாக பிறக்கிறது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமத பூஸ்வம் ததோ விப்ரத அப்படின்னு மூணு தான் உலகத்தில் ரொம்ப கஷ்டம் கிடைக்காத பதார்த்தங்கள் என்ன, மனுஷ்யத்துவம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த உலகத்தில் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது மானிட பிறவி. 84 லட்சம் பிறவிகளில் ஏதாவது ஒரு சான்ஸ் எப்போ வரும்னு தெரியாது. சரி, கிடைச்ச மானிட பிறவிக்கு அப்புறம் என்னன்னா நாம் பகவானை அடையணும்னு ஒரு எண்ணம் தோன்றது பார்த்தா அது போருண்டார். முமுட்சுத்துவங்கிறது என்ன, முட்டியில் இச்சை, அவ்வளோதான். ஆசை வரணும், எப்போ வரும்னு தெரியாது. 10 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 90 வயசில் வரலாம், ஒன்றும் சொல்ல முடியும். ஆனால் அவனுக்கு அந்த முமுட்சுத்துவம்னு வந்தால் போகிறோம் பகவான் பார்த்துப்பார். நீங்கள் நினச்சா போகிறோம், உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் அவர் பண்ண தயாராக இருக்கார். நீங்கள் சின்சியராக நினைக்கணும். மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் அந்த ரெண்டும் வந்துருது. ஆனால் மூணாவது மகாபுருஷ சம்ஸ்ரயா, அந்த பகவானை நம்பிட்டு பகவானுக்காகவே வாழ்நாள் முழுக்க நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான மகான்களுடைய சேருவார். சேர்ந்தா என்னடனா தானாக முன்னுக்கு வந்துடுவார். ஆகையால் அப்படி எல்லோரையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு அவதாரமாக எடுத்திருக்கார் பிரகிருஷ்டா பவஹா. ராமகிருஷ்ணாதி பிறவிகளாக பிறந்தார். ஆனால் இருக்க பிரபவஹான்னு பேர். பிறகு பிரபுஹோ, பிரபுன்னு என்ன அர்த்தம், சாதாரண லோகத்தில் வச்சுருக்கோம். எல்லா காரியத்தையும் பண்ணுவார் சார், எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் உள்ளவர். அப்படி எல்லா காரியமும் உலகத்தில் இருக்க சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ திரோதானமோ அனுகிரகமோ இதான் பஞ்சகிருத்திய பராயணர்னு பேர். 5 செயல்களை எப்பொழுதும் பண்ணி கொண்டிருப்பவர் என்னது, பிறவி. எல்லோருக்கும் பிறவி தருவது, எல்லோரையும் காப்பாற்றி கொண்டே இருப்பது, கடைசியில் அவர் எல்லோரையும் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வது. அவனுக்கு ஞானம் வராத போனால் அவனுக்கு தன்னிடத்தில் தன்னை மறைத்து வைக்கிறது. அந்த பரமாத்மா மறைஞ்சிருக்கார். ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா, எல்லா பிராணியும் ரகசியமாக இருக்கிறது. வெளியிலேருந்து கண்ணுக்கு பார்க்குற போல இருந்தது, ஏன்னா எல்லோரும் பார்த்துருவார, ஏன் ரகசியமாக இருக்கார், அதனால தான் நீங்கள் பார்க்கலன்னு. சர்வ வியாபி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு உபநிடத்தில் சொல்கிறது. ஆகையால் ரகசியமா இருக்கார். ஆனா ரகசியமா இருக்காருன்னா யார் பாக்குறது? யாரோ ஒருத்தருக்கு. யார் நம்புறாளோ அவளுக்கு, யார் பக்தி செலுத்துறாளோ அவளுக்கு, யார் சரியான குருவை ஆசிரியத்து சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு தானா தெரியல. இதுதான் அனுகிரகம். ஸோ இந்த ஐந்து செயல்கள் யார் பண்றாரோ அவர் தான் பரமாத்மா. அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் பஞ்சகிருத்தியபராயணா சொல்லிட்டு இருக்கலாம். அந்த பஞ்சகிருத்தியந்தான் இங்க பிரபு. சர்வாசு கிரியாசு சாமர்த்திய அதிசயாத் மகாம் பிரபுர் வை புருஷா அப்படின்னு உபனிடம் சொல்றது அதான் பிரபு. எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர், எல்லா செயலும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். பிறகு பிரபு ஈஸ்வரா ஐஸ்வர்யம் உள்ளவர், நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அஸ்யா இது ஈஸ்வரா. ஈஸ்வரர் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோல் அப்படின்னு வர்றது ஜனங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றுறது, அவளை நியமனம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலேன். அது ஒரு உபாதியினால்தான் கிடைக்கும், சாதாரணமாக மனுஷால கிடைக்காது. நீங்கள் பத்து பேரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறேன்? உங்களுக்கு பவர் வேணும்னு நினைக்கிறேன், அதிகாரம் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு சரீரத்தில் பலம் இருக்கவையானால் இவன் அடிச்சு விடுவானோ எனக்கூடியதான எண்ணத்தினால இவன் சொன்னபடி கேட்குறான் சார். ஆனால் போலீஸ்காரன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், ஆனால் அவனுக்கு பவர் இருக்குது. என்ன சுவாமினார், அவருக்கு பின்னால் அரசாங்கம் இருக்குது. போலீஸ்காரனை அடித்து விட்டோன்னா அதுக்கப்புறம் ஒன்று அது உங்களை உள்ளே தள்ளுறேன். நீங்கள் எவ்வளோ வஸ்தாதாக இருந்தாலும் நூறு பேர் வந்து நாலு அடி அடித்து உள்ளே அடிச்சுட்டு போடுவோம். அவனுக்கு இருக்கிற பவர் என்ன? சாரியருக்கு பலம் இல்லை, ஆனால் அவனுடைய பலம் என்ன? பின்னால் அரசாங்கம்ங்கிற பவர். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஜட்ஜோ இருக்காருன்னா அவருக்கு என்ன பவர்? அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால பவர். அப்படி இந்த நியமனம் பண்ணுறது, நாலு பேரை தன் வழிக்கு கொண்டு வர்றது, தான் சொல்ல பேச்சை கேட்கும்படி பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு உபாதி வேணும். உபாதின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இதை விட இன்னொரு காரணம் ரொம்ப உயர்ந்ததான காரணம் என்னென்ன? ஒரு கௌரவம். தபசக்தி இருந்தது விஸ்வாமித்திரர் வசிஷ்டருங்கிற மகான்களுக்கெல்லாம். அவள் வரும்பொழுதே ராஜாக்கள் எழுந்து நின்றுட்டான். விஸ்வாமித்திரர் வர்றான், வந்ததுமே தசரத சக்கரவர்த்தி எழுந்து நிற்கிறார், நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு மரியாதைகள்லாம் பண்ணி கஞ்சதே பரமம் காமம், உமக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ நான் தரேன். என்ன சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா அப்படி என்ன பண்ணலையேன்னார். அவருடைய தபசக்தி, அந்த தபசக்தியினால் எப்படிப்பட்ட விரைவராக இருந்த போதிலும் தன் வழிக்கு கொண்டு வரக்கூடியதான சாமி. இதுவும் ஒரு உபாதி தான், ஒரு காரணம். சாரீரக பாலம் வரமோ இல்லை உத்தியோகத்தில் ஒரு பவரோ இல்லை பணமோ இவைகள்லாம் இல்லாமல் தபசக்தியோ இவைகள் இருக்கும் பொழுது அதனால் மற்றவர்கள் அவ சொன்ன பேச்சு கேட்குறா. சில சமயத்தில் நல்ல வாழாக இருந்தாலே போதும், நல்ல குணத்தோடு இருக்கிறவா பார்த்தாலே நமக்கு அவர் சொன்ன பேச்சு கேட்கலாம்னு தோணும். இதுதான் பிரம்ம வர்ச்சஸ்ன்னு பேர். பிரம்ம வர்ச்சஸ்ன்னு என்ன அர்த்தம்? அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. நீங்கள் உங்களை பார்த்த மாத்திரத்தினாலே அவள் சொன்ன பேச்சு கேட்கணும். நீங்கள் இது பண்ணு அது பண்ண பண்ணலைன்னா அடிப்பேன் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சொன்னதுமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரணும், இவைகள்லாம் வரலாம். ஆனால் எங்கள் பரமாத்மாவுக்கு இவைகள்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேச்சுரலாக இருக்குன்ற. நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அஸ்யா, ஒரு உபாதியும் இல்லவே இல்லை அவருக்கு, தானாக வந்திருக்கு. அஸ்யா இது ஈஸ்வரா, அப்படிப்பட்டதான குணம் அவருக்கு இருக்குன்னு எப்படி சுவாமி தெரியும்? அவர் சொன்ன பேச்சு எல்லோருமே கேட்குறா, எல்லோரும் அவருக்கு அடங்கித்தான் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த குணம் அவருக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ பூதாதிபதி ஏஷ லோகபாலா அப்படின்னு சுருத்தி சொல்கிறது சார். ஆகையால் எல்லோரையும் நியமனம் பண்ணக்கூடியதான சக்தி உள்ளவர். இப்படி சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வரா. சம்பவா நல்லதான தன் இச்சையாக பிறந்தவர். பாவனா ஜனங்களை எல்லோரையும் நல்ல வழியிலேயே கொண்டு போறவர். பர்தா எல்லோரையும் எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். பிரபவா ஜனங்களுக்கு வேண்டியதான சகல பதார்த்தங்களையும் பஞ்சபூதங்களையும் தான் உண்டு பண்ணினவர். உண்டு பண்ணினது மட்டும் இல்லை, ஜனங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அந்தந்த கிரியையில் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் தன்னிடத்தில் உள்ளவர். இது தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை நாம் ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னால் அந்த வேலை நமக்கு செய்ய தெரியணும். நீங்கள் அந்த வேலை செய்ய தெரியணும் தெரிஞ்சால் தான் இன்னொருத்தருக்கு சொன்னால் அவன் சொல்ல நன்ன கேட்பான், இல்லைன்னா ஏதோ நீங்கள் வேறு வழி இல்லையேன்னு கேட்பான். ஒரு சமையல்காரர் இருக்கார், அவள் ஒன்றும் பண்ணலை சார், மீதி பேர் அதட்டின்னு இருக்காருன்னா அவன் சொன்ன பேச்சு கேட்கலன்னு வச்சுங்களேன், நீ போப்பான்னு இவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த சாமர்த்தியம் இவருக்கு இருக்கணும். உலகத்தை எல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு பிரபு. அதோட மட்டுமில்லை ஈஸ்வரா எல்லோரும் என்னையும் பண்ணக்கூடியதான சக்தி உள்ள அந்த புறம்பொருளா பரம்பொருளானது இப்படி நாமாக்கள்ல சொல்லப்பட்டார்னு இன்னைக்கு ஆறு நாமாக்களை பார்த்தோம். சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபு ஈஸ்வர அப்படின்னு. அடுத்தது சம்பவகான்னு பார்த்தோம். வெறும் சம்பவம் இல்லை, ஸ்வயம்பூ சம்புராதித்யா புஷ்கராட்சோ மகாஸ்வனா அநாதி நிதனோ தாதா விதாதா தாது ருத்தமஹா அப்படிங்கிற நாம இது அடுத்த சனி